மறைக்கப்பட்ட உண்மைகள்.
அல்பர்ட் துரையப்பா சுட்டதால சாகல.
ஈழத்துல முதலாவது களப்பலியான பெண் போராளி மாலதி அல்ல.
அது என்ன தந்தை செல்வா? தந்தை செல்வான்னு இல்ல, செல்வநாயகத்தை நாங்கள் தந்தை என்று சொல்ல முடியாது.
ஹார்மோனாவர் பிறந்தது 1822. 34 அவர் சேர்ந்த போது அவருக்கு 12 வயசு. இப்ப சொல்லுகிறாரு தமிழ் பைபிள எழுதினது ஹார்மோனா. 12 வயசுல எழுதினாரு.
இவங்க சொல்ற பண்டாரவன் என்ற பெயர் டொன் ஜுவான் புவிநெல்ல மாப்பானன் பண்டாரம். இதுதான் பண்டாரம் என்ற பெயர்.
வரலாற்று திரிப்புகள் வந்து பல்வேறு தளத்திலே.
ஐபிசி தமிழ் வழங்கும் யார் இந்த ஈழத்தமிழர்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழர்களை அழைப்பார்கள். உண்மையிலேயே தமிழர்கள் என்றால் யார்? குறிப்பாக ஈழத்தமிழர்கள் என்றால் யார்? அவர்களுடைய மரபணு முதற்கொண்டு அவர்களுடைய உண்மையான அடையாளங்கள் என்ன? தமிழ் என்கின்ற மொழி எப்படி உருவானது? எங்கே உருவானது? எப்பொழுது உருவானது? தமிழருடைய உண்மையான மதம் என்ன? அவர்களுடைய கலாச்சாரம் என்ன? இந்தியாவுக்கும் ஈழத்தமிழருக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது? ஈழத்தமிழருடைய வரலாறு எப்படிப்பட்டது? ஈழத்தமிழருடைய போராட்டம் எப்படிப்பட்டது? இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாததும் தொடர்பு படுத்தி பார்க்கப்பட வேண்டியதுமான பல விடயங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் வாராவாரம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஈழத்தமிழருடைய வரலாற்றில் சொல்லப்படாத விடயங்கள், சொல்ல தவறிய சந்தர்ப்பங்கள், இதுவரை வெளிவராத இரகசியங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள், இவைகள் பற்றியும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு ஆழமாக எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அத்தோடு ஈழத்தமிழருடைய அரசியல் வரலாற்றில் நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் பற்றியும் ஒரு சுய விமர்சனத்தை இந்த நிகழ்ச்சியினூடாக முன்வைக்க இருக்கின்றோம். ஆக இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக, வாதி பிரதிவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க முடியாது. பலவிதமான அதிர்வுகளையும் நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியங்களையும் வரலாற்று முரநகைகளை காணும் பொழுது உருவாகக்கூடிய கோபங்களையும் இந்த நிகழ்ச்சி கேட்போர் மனங்களில் உருவாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் தாராளமாக முன்வைக்க முடியும். அந்த கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சி உள்வாங்குவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டாது என்பதை இப்பொழுதே கூறி வைக்க விரும்புகின்றேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். தமிழ் மொழி எப்பொழுது உருவானது? ஒரு இனம் இருந்தால்தான் அந்த இனம் பேசுவதற்கென்று ஒரு மொழி உருவாக்க முடியும். அப்படியானால் தமிழ் மொழியை பேசும் தமிழ் இனம் எப்பொழுது உருவானது? நாம் எம்மை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒரு விடயத்தை அடிக்கடி கூறிக்கொள்வோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே நமது இனமும் மொழியும் உருவாகிவிட்டதாக நாம் அடிக்கடி கூறிக்கொள்வோம். இது உண்மையா? இந்த விடயங்கள் பற்றி வரலாற்று ஆய்வாளர் தியாகராஜா திவாகரன் இவ்வாறு தெரிவிக்கின்றார்.
உண்மையில் நாங்கள் கற்பனைகளை கடந்து அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களாக இருக்கிறோம். அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்காவிடத்து உண்மைகளை அறிய முடியாது. கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னர் இந்த பூமியில் ஒரு உயிர் எப்படி தோன்றியிருக்க முடியும்? இந்த கேள்விக்கான விடை எங்களுக்கு தமிழின் தோற்றத்தை பற்றி நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கு அல்ல, நாங்கள் உண்மைகளை கண்டறிவதற்காகவே இவ்வாறு அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னர் மனிதன் தோன்றியிருக்க முடியாது. ஆகவே இந்த கல், மண், மண்ணின் பின்னர் தாவரம், தாவரம் தோன்றியதன் பின்னர் தான் மனிதன் தோன்றினான் என்பதே அறிவியல் உண்மை. ஆகவே இந்த தமிழர்கள் எப்போது தோன்றினார்கள் என்பதை இன்றைய நவீன ஆய்வு முறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மரபணுவியல் ஊடாகவும் இதை விளக்குவதுதான் சிறப்பானது. ஆப்பிரிக்காவில் இருந்துதான் இந்த மனித இனம் உலகின் பல பாகங்களுக்கும் சென்றது என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 85,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்த மனித இனம் இன்றைக்கு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்திய துணைக்கண்டத்தினுள் பிரவேசித்தது. இந்த 30,000 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவுக்குள் நுழைந்த மனித வர்க்கங்கள் 3 படிநிலைகளாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த 3 படிநிலைகளில் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவினுள் வந்த திராவிட இனம் என்று நாங்கள் இன்று குறிப்பிடப்படுகின்ற இனம், இதனை அறிவியலாளர்கள் அதாவது ஜெனட்டிக் மார்க் அடிப்படையில் M17 வகையை சார்ந்தவர்கள்தான் தென்னிந்திய தீபகற்பத்தில் வாழ்கிறார்கள். இந்த தென்னிந்திய தீபகற்பத்தில் வாழ்கின்ற இந்த M17 இன மக்களிடம் காணப்படுகின்ற அந்த DNA மரபணு கூறு அவர்களில் 50% 70% உட்பட்டதாகவே இருப்பதாக ஆய்வுகளின் முடிவுகள் கூறுகின்றன. ஆகவே இங்கே இந்த தென்னிந்திய தீபகற்பத்திலும் அல்லது அதனை அண்டிய பிராந்தியத்திலும் வாழ்கின்ற மனித இனங்கள் எவரிலும் 100% மரபணுவியல் ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இந்த கலப்பு இனமாக இருந்தாலும் நாங்கள் 55% 70% என்று பார்க்கின்ற போது அந்த பெரும்பான்மை இன சார்ந்த இந்த M17 வகை சார்ந்த மனித இனம் தான் தென்னிந்திய தீபகற்பத்திலும் இலங்கையிலும் இருக்கின்றது. இதிலும் அந்த 70% என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையான அந்த இனம் இன்றும் நாம் சில இடங்களில் காண முடியும். வங்காள விரிகுடாவில் இருக்கின்ற இந்த நிக்கோபார் தீவுகளில் இருக்கின்ற மனிதர்களும், இலங்கையில் இருக்கின்ற ஆதிக்குடிகள் சில பூர்வீக கிராமங்களிலும், அதேபோன்று நீலகிரி மலைப்பிரதேசத்திலும் வாழ்கின்ற மக்கள் ஒரே இனத்தவர்களாக ஒரே சாயலுடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களில் குறைந்த விகிதமானதாகவும் இவர்களுடைய M17 விகிதம் கூடுதலாகவும் இருப்பதை அவதானிக்கின்ற போது தமிழர்கள் என்றால் நாம் M17 ரகம் சார்ந்தவர்கள் என்றே கணிப்பிட வேண்டும். இந்த M17 வகை சார்ந்த மனித இனம் இன்று தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழ்கின்ற மக்களில் தமிழ் பேசுகின்ற மக்கள் குறிப்பிட்ட விகிதத்தினர், அதிலும் இந்த தென்னிந்திய தீபகற்பத்தில் வாழ்கின்ற மக்களுடைய மொழியினுடைய ஆதிமொழி தமிழாகவே இருக்கிறது. அதற்கு பின்னர் தான் மாற்று, அதாவது மலையாள மொழியாயிலும் சரி, கன்னட மொழியாயிலும் சரி, தெலுங்கு மொழியாயினும் சரி, அல்லது சிங்கள மொழியாயினும் சரி, இந்த 5 மொழிகளும் இந்த தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சியின் பிற்பாடுதான் இவை தோற்றம் பெற்றிருக்கின்றன. உதாரணமாக இங்கே நாங்கள் மலையாள மொழியை எடுத்துக்கொண்டால், மலையாள மொழியினுடைய இலக்கணம் இன்றைக்கு 800 முன்னர் தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இலக்கியங்களும் 800 உட்பட்டதாகவே இருக்கிறது. அவ்வாறே சிங்கள மொழியை எடுத்துக்கொண்டால் அது 6ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டுத்தான் அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனாலே தான் இந்த தமிழர்கள் தங்களுடைய மொழியின் மேன்மையை சொல்வதற்காக இந்த இவ்வாறு, அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த தமிழ் என்று குறிப்பிடுகிறார்கள் போலும்.
மனித இனத்தின் உருவாக்கம் பற்றி, குறிப்பாக இன்றைய தமிழினத்தின் அல்லது திராவிட இனத்தின் உருவாக்கம் அல்லது இந்திய உபகண்டத்திற்கான அவர்களது வருகை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகள் பல அறிஞர்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைய தமிழகத்திற்கு அல்லது தமிழீழத்திற்கு தமிழர்களின் வருகை எப்பொழுது எப்படி அமைந்திருந்தது என்று பிரபல ஆய்வாளர் டாக்டர் ஸ்பென்சர்வில் தனது நீண்ட ஆய்வுகளினூடாக நிரூபித்திருக்கின்றார். யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் என்கின்ற பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரான டாக்டர் ஸ்பென்சர்வில் த ஜேர்னி ஆஃப் மேன் ஜெனட்டிக் ஒடசி என்கின்ற புத்தகத்தில் தமிழ் மக்களின் அல்லது திராவிடர்களின் உண்மையான பின்னணி பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். டாக்டர் ஸ்பென்சர்வெல்லினால் அந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்ட சில விடயங்கள் பற்றி விவரிக்கின்றார் வரலாற்று ஆய்வு மாணவன் மயூரன் அம்பலவாணர்.
பொதுவாக பூமியினுடைய வளர்ச்சி, பூமியினுடைய தோற்றம் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி தோன்றியதாகவே கூறுவார்கள். ஆகவே 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இந்த பூமியிலே விலங்குகினமாக குரங்கினத்தினுடைய ஒரு பரிணாமத்தில் வாழ்ந்த மனிதன் ஆரம்பத்தில் இயற்கையை வெற்றி கொள்ள பெரும் சிரமப்பட்டான். இயற்கையை வெற்றி கொள்ளவும், இயற்கை அழிவுகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும், இயற்கை விலங்குகளிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ளவும் மிக பெரும் சிரமங்களையும் அழிவுகளையுமே சந்தித்தான். இவ்வாறு பல ஆண்டுகளாக அழிவுகளை சந்தித்த மனிதன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அழிவுகளிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்க அந்த அறிவுகளுடைய அனுபவம் அவனை ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு தேவையை அங்கே ஏற்படுத்தியது. ஏனென்றால் விலங்குகளிலிருந்து பாதுகாக்கவும் இயற்கை இனத்தங்களிலிருந்து தங்களை பாதுகாக்கவுமாக கூட்டு குடும்பமாக வாழ வேண்டிய தேவையை அது ஏற்படுத்தியது. இவ்வாறு கூட்டு குடும்பமாக வாழுகின்ற பொழுது அவனுக்கு உணவு ஒரு தேவையாக இருந்தது. ஆகவே அவன் மனிதனுடைய தோற்றம், அதாவது இன்றைய மனித நாகரிகம், 21ஆம் நூற்றாண்டினுடைய மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தமாக இருந்தால், அதாவது விஞ்ஞான ரீதியான முடிவுகளை பார்த்தமாக இருந்தால், 21ஆம் நூற்றாண்டு என்பது மரபணு ரீதியில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை அடைந்த ஒரு ஆண்டாக கருதலாம். 21ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டின் மரபணுவியலின் தந்தையாக, நவீன மரபணுவியலை மரபியல் ரீதியில் டிஎன்ஏ மாக்கணு, ஜெனட்டிக் மாக்கணு சொல்வார்கள், இந்த மரபணுவியல் ரீதியில் கண்டுபிடித்து அதனுடைய தந்தையாக இருப்பவர் ஸ்பென்சர்வெல் அவர்கள். அவர் த ஜேர்னரி ஆஃப் மேன் என்கின்ற அந்த புத்தகத்திலே கூறுகின்ற பொழுது இந்த மனித புலப்பெயர்வுகள் எப்படி நடந்தது என்றே கூறுகிறார். ஆப்பிரிக்காவிலே ஒரு பள்ளத்தாக்கு பகுதியிலே வாழ்ந்த ஹோமோசேபியன் மனிதனுடைய அந்த மனிதனுடைய தட்டம் பதிந்த பாறை படையை ஜெனட்டிக் ஆய்வின் மூலம் மரபணுவியல் ரீதியில் ஆய்வு செய்த பொழுது அது கிட்டத்தட்ட 80,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இட்டைக்கு 80,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தடயத்தை தந்திருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவர் இந்த ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்குமான புலப்பெயர்வுகளை கணிக்கிறார். அந்த வகையிலே ஒஸ்ட்ரல் இந்த இனம், அதாவது ஆப்பிரிக்காவிலே அப்போது வாழ்ந்த இனத்தை ஒஸ்லோயிட் இனம் என்று சொல்கிறார்கள். இந்த ஒஸ்லோயிட் இனம் 80,000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கூட்டு குடும்பமாக வாழப்பழகிய அந்த இனம் 80,000 ஆண்டுகளுக்கு முன் அந்த இருக்கிற இடத்தில் ஆபத்துக்கள், உணவுகள், தன்னுடைய பொருளாதார ஆபத்துக்கள், விலங்குகளால் ஆபத்து, எனவே அவர்கள் தங்களுடைய இடத்தை விட்டு நகர வேண்டிய தேவைகளும் ஏற்பட்டன. அவ்வாறு நகர்ந்து 80,000 ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்த ஹோமோசேப்பியன் சேப்பியன் என்ற இனம், இந்தியாவுக்கு வந்த இனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இனமாக கருதலாம். கிழக்கு ஆப்பிரிக்கா ஊடாக தென்னிந்தியா வந்து, தென்னிந்தியா இலங்கை ஊடாக ஆஸ்திரேலியா சென்று, பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த இனம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கையினூடாக தென்னிந்தியாவுக்கு மீண்டும் வந்தனர். இவர்களை இன்றும் ஒஸ்லோவிச் இனம் என்றே சொல்வார்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் வாழும் பிரமாண்டி என்கின்ற பெயர் கொண்ட இந்த குடும்பத்திலே, அதாவது இந்த குடும்பம் 73,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆப்பிரிக்க மனிதர்களிடம் காணும் இந்த ஜீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை இதன் ஆதாரமாகலாம். இவை M2 என்கின்ற, அதாவது பிரித்தானியாவிலே இருக்கின்ற மூட்டவைகளினுடைய பெருந்தெருக்களினுடைய இலக்கங்களைப் போன்று இவர் M20, M2, M17 என்று பெயரில் வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இது M2 எனப்படுகின்ற ஒரு ஜெனட்டிக் மார்க் நம்பர், அது இல்லாம் இது முதலாவது புலப்பெயர்வாக கூறுகின்றார் ஸ்பென்சர்வெல். ரெண்டாவது புலப்பெயர்வாக மத்திய கிழக்கு வகையினர், இவர்களை இலக்கம் M20 என்பார்கள். அதாவது கடைசி பனியுக காலத்தின் ஆரம்பத்திலே இதே கிட்டத்தட்ட 30,000 ஆண்டுகளுக்கு முன் மத்திய கிழக்கு பகுதிகளிலிருந்து ஈரான் வழியாக இந்தியாவை வந்தடைந்த திராவிட இனத்தின் முன்னோடிகள் என்று வரை சொல்வார்கள், இந்தோ திராவிடர்கள் என்றும் சொல்வார்கள். வரை மூன்றாவது புலப்பெயர் பார்த்தமாக இருந்தால் மத்திய தரை பகுதியிலிருந்து, அதாவது மத்திய தரை பகுதியிலிருந்து 10,000 ஆண்டுகளுக்கும் 9,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில், அதாவது பனியுகத்தினுடைய இறுதி காலப்பகுதியில் மத்திய அரை கடற்பகுதியிலிருந்து இந்தியா வந்த ஆதி ஈழ திராவிடர்கள் என்று சொல்வார்கள். இவரை புரோட்டோ எலோமோ திராவிடன் என்று சொல்வார்கள். இவர்களுடைய இலக்கம்தான் M17.
இந்த இடத்தில் இரண்டு கேள்விகள் எழுகின்றன. இலங்கையில் பல 1000 வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் வந்துவிட்டது நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் சிங்களவர்களின் வருகை எப்பொழுது இடம்பெற்றது? தமிழர்களின் உண்மையான வாழ்விடம் என்று கூறப்படுகின்ற குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற நிலப்பிரதேசம் பற்றிய உண்மைகள் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நல்லது நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நிராஜ் டேவிட். வணக்கம் நேர்களே.